الحمد لله الذي أنزل على عبده الكتاب وجعله عوجا وجعله نورا يهدي به من يشاء إلى الطريق المستقيم. أحمده سبحانه وتعالى وأشكره على سوابغ أنعامه وترادف آلائه. أشهد أن لا إله إلا الله وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله المصطفى المختار. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيا أيها العباد الحاضرون، اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فيا عباد الله، فقد قال الله تعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب، ومن يتوكل على الله فهو حسبه، إن الله بالغ أمره، قد جعل الله لكل شيء قدرا. صدق الله مولانا العلي العظيم. ويهتدي بديتاله வல்லவன் அல் அல்லாஹ் ஒருவனுக்கே சகல புகழும் உரித்தாகட்டும். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி மதம் ஏந்தி வந்த சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் ஆணைகளை அடியடியாக அடியொட்டி வாழ்ந்த அத்தனை சஹாபாக்கள் மீதும் உரித்தாகட்டும். ஜும்ஆவிற்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா அவன் ஒருவனையே அஞ்சி அளந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். ஏனெனில் தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சம் எப்பொழுது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இடம் பிடித்துக் கொள்கிறதோ அப்போதுதான் அந்த மனிதன் அல்லாஹுவிடத்தில் வெற்றி பெற்றவனாக கருதப்படுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் பள்ளியிலே ஒருமுறை உட்கார்ந்திருக்கின்ற போது ஒரு நபி தோழர் வருகிறார், வந்து கேட்டுகிறார், மன் அக்ரமுன் நாஸி யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதரே, அல்லாஹுவிடத்தில் மனிதர்களில் மிகவும் சிறப்பானவர் மேன்மையானவர் யார் என கேட்டபோது நபி அவர்கள் சொன்னார்கள், அத்தகாக்கும், உங்களில் யார் அல்லாஹுவை அதிகம் அதிகம்தார்களோ, உங்களில் யார் அல்லாஹ் ஏறியவற்றை இறைவனுக்காக எடுத்து நடந்து அல்லாஹுவும் ரசூலும் தடுத்தவைகளை இறைவனுக்காக தவிர்த்து நடந்து கொள்கிறார்களோ அப்படியான இறையச்சசாரிகள் தான் அல்லாஹுவிடத்தில் மேன்மையானவர்கள் என சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். அப்படியான இறையச்சத்தை கடைபிடித்து வாழ்ந்து கொள்ளுமாறு மீண்டும் மீண்டும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றோம். பெரியவர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சொன்னார்கள், இன்ன அத்யபமா அகல்தும் மின் கஸ்பிக்கும் மின் கஸ்பிக்கும், நீங்கள் உண்ணக்கூடிய உணவுகளில் மிகவும் சிறந்த உணவு, நீங்கள் உண்ணக்கூடிய உணவுகளில் மிகவும் சிறந்த உணவு உங்களது உழைப்பின் மூலம் பெற்றுக்கொண்ட உணவுதான், நீங்கள் உங்களது பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகளில் மிகவும் சிறந்த உணவு உங்களது உழைப்பின் மூலம் பெற்றுக்கொண்ட உணவுதான் என சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். ஆக இஸ்லாம் அந்த அளவுக்கு உழைப்பிற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கின்றது. நாம் பார்க்கின்றோம், உலகத்திலே எத்தனை வகையான தொழில்கள் இருந்தாலும் ஒரு தனி மனிதனுக்கோ அல்லது சமுதாயத்திற்கோ எந்தவிதமான தீங்கையும் இழைக்காத சகல தொழில்களையும் இஸ்லாம் ஆகமாக்கி தந்திருக்கின்றது. இந்த உலகத்திலே அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட அத்திமார்களும் அத்தனை ரசூல்மார்களும் தங்களது வாழ்க்கையை அவர்கள் கழிப்பதற்காக வேண்டி அவர்கள் உழைப்பில் ஈடுபட்டதனை நாம் பார்க்கின்றோம். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அதிகமான நபிமார்களை பற்றி பேசுகின்ற போது அவர்கள் இந்த உலகத்தில் செய்த தொழில்களையும் சொல்லித் தருகின்றார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு விவசாயியாக இருந்திருக்கின்றார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கொல்லராக இருந்திருக்கின்றார்கள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தையல்காரராக இருந்திருக்கின்றார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தச்சராக இருந்திருக்கின்றார்கள். இவ்வாறு உலகத்திலே வாழ்ந்த அத்தனை நபிமார்களும் ரசூல்மார்களும் தங்களுக்கென ஒரு தொழிலை செய்துதான் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதனை குர்ஆனினுடைய வசனங்கள் எமக்கு சொல்லித் தந்து கொண்டிருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃதலபு கஸ்பில் ஹலாலி ஃபரீதத்துன் பஅதல் ஃபரீதா. இஸ்லாத்தின் ஐம்பெரும் ஐந்து கடமைகளுக்கும் அடுத்தபடியாக ஒவ்வொரு மனிதனின் மீதும் கடமையாக கூடிய அடுத்த கடமை ஹலாலான ஓர் உழைப்பை தேடிக்கொள்வதாகும் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். நபி அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லுகின்ற போது எதனை சொல்லுகிறார்கள்? ஹலாலான உணவை தேடுவதுதான் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமை. ஐம்பெரும் கடமைகளுக்கடியாக ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமையாக கூடிய அடுத்த கடமை ஹலாலான ஒரு சம்பாத்தியத்தை, ஒரு தொழிலை தேடிக்கொள்வதாகும் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தருகிறார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம், நபி அவர்கள் சொல்கிறார்கள், எவரொருவர் ஹலாலான உழைப்பில் ஈடுபட்டு அன்றைய இரவை அவர் களைப்போடு அடைந்து கொள்வார் என்றிருந்தால், அன்றைய இரவை அவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் அந்த இரவை அடைந்து கொள்கிறார் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். எனவே ஹலாலான உழைப்பில் ஒரு மனிதன் ஈடுபடுவதென்பது அவனது பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு இபாதத்தாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். பெரியவர்களே, இவ்வாறு இஸ்லாம் ஹலாலான தொழிலுக்கு எம் ஒவ்வொருவரையும் ஊக்குவித்தாலும் எம் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தினாலும் ஹராமான தொழில்களையும் இஸ்லாம் எச்சரித்திருப்பதனை நாம் பார்க்கின்றோம். ஹராமான முறையில் பொருளூட்டக்கூடிய முறைகளுள் ஒன்றுதான் வட்டி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டியை பற்றி என்ன சொல்லுகிறார்கள்? வட்டி என்பது 99 வாயில்களை கொண்டது. வட்டி என்பது 99 வாயில்களை கொண்டது. அதில் மிகவும் தாழ்ந்த படித்தரம், மிகவும் குறைந்த நிலை தன்னுடைய தாயோடு விபச்சாரம் செய்வதற்கு சமமானதாகும். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொல்லித் தந்தவனை. மற்றொரு ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், வட்டியின் மூலம் சம்பாதித்த ஒரு திர்ஹம் பாவத்தில் அது எந்த அளவுக்கு சமமானது என்றால், 36 கடமைகள் விபச்சாரம் செய்வதனை விட வட்டியின் மூலமாக பெறப்பட்ட ஒரு திர்ஹம் மிக மிக கொடூரமானது என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். பெரியவர்களே, இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு இந்த வட்டியை பற்றி எச்சரிக்கை செய்திருந்தாலும் கூட எம்மில் சிலர் வட்டியை சர்வ சாதாரணமாக நோக்குவதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு குழந்தை பிறந்துவிட்டால் அந்த குழந்தைக்கு நாம் முதலில் எதனை அறிமுகப்படுத்துகின்றோம்? அந்த குழந்தைக்கு பொருட்டக்கூடிய முறைகளில் முதலாவதாக எம்மில் சிலர் வட்டியை தான் அறிமுகப்படுத்துகின்றார்கள். அக்குழந்தையின் பெயரில் ஒரு வங்கியில் கணக்கொன்றை ஆரம்பித்து விடுகின்றனர். அதில் குறிப்பிட்ட பணத்தையும் வைப்பிலிடுகின்றனர். அந்த வங்கிக் கணக்கின் மூலமாக கிடைக்கக்கூடிய வட்டியாக கிடைக்கக்கூடிய ஒரு சில சிறிய சிறிய பொருட்களை பார்த்து இவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். அதனை தங்களது பிள்ளைகளது கையிலே கொடுத்து அதனை பார்த்து இன்பமடைகிறார்கள். இந்த நிலையில் இது தன்னோடு தன்னுடைய தாயோடு உபச்சாரம் செய்வதை விட கொடூரமான பாவம் என்பதனை தன்னுடைய பிள்ளைகளுக்கு உணர்த்த மறந்து விடுகின்றனர். பெரியவர்களே, இந்த அளவுக்கு இன்று எமது சமூகம் மாறிக்கொண்டிருப்பதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் பொருளூட்டக்கூடிய ஹராமான முறைகளில் மட்டுமொன்றையும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு சொல்லித் தந்தார்கள். ஹராமான பொருளூட்டல் முறைகளில் மட்டுமொன்றுதான் பொது சொத்துக்களை தன்னுடைய சொத்தாக மாற்றிக் கொள்வது. இதுவும் இஸ்லாம் தடுத்திருக்கக்கூடிய மாபெரும் பாவங்களுள் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் பார்க்கின்றோம், இஸ்லாமிய வரலாற்றில் முஸ்லிம்களுக்கு அதிகமான கனிமத்தை பெற்றுக் கொடுத்த யுத்தம் தபூக் யுத்தம். இந்த தபூக் யுத்தத்திலே முஸ்லிம்கள் அதிகமான கனிமத்து பொருட்களை பெற்றிருந்தனர். இந்த யுத்தத்திலே யுத்தம் நிறைவு பெற்றதன் பின்னர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சஹாபியையும் பார்த்துக் கொண்டு வருகிறார்கள். அந்த நிலையில் ஒவ்வொருவரையும் பார்த்து நபி அவர்கள் சொல்கிறார்கள், இவர் சுவர்க்கவாதி, அடுத்தவரை பார்த்து இவரும் சுவர்க்கவாதி. இப்படி ஒவ்வொருவராக நபி அவர்கள் பார்த்துக் கொண்டு வருகின்றவளை அங்கே கிர்கிரா என்ற ஒரு சஹாபியும் மரணித்திருந்தார். இவரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்குரிய தீர்ப்பை சொல்லுவதற்கு முன்னர் சஹாபாக்கள் அந்த கிர்கிரா என்ற தோழரை பார்த்து சொன்னார்கள், இவரும் சுவர்க்கவாதி. இப்போது நபி அவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள், அங்கே கிர்கிரா என்பவர் மரணித்திருக்கின்றார். நபி அவர்கள் பார்த்துவிட்டு சொன்னார்கள், இவர் நரகவாதி. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டு விடுகிறது. அல்லாஹ்வின் மார்க்கம் இந்த உலகத்தில் உயர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய உயிரை விட்டிருக்கின்றார். அல்லாஹ்வுடைய யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இப்படியானவர் நரகவாதியா? சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், கிர்கிரா நரகவாதியா? நபி அவர்கள் சொன்னார்கள், ஆம், அவர் நரகவாதி. கனிமத்தாக கிடைத்த பொது சொத்திலிருந்து அவர் திருடியிருக்கிறார், அதனால் அவர் நரகவாதி என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தீர்ப்பை கூறி முடிக்க சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் அந்த சஹாபியினுடைய பயண பொதிகளை பிரித்து பார்த்தோம். அங்கே அவருக்கு சொந்தமற்ற ஒரு போர்வை இருந்தது. அந்த போர்வை இரண்டு திருகங்கள் கூட பொறுமதியற்றதாக இருந்தது. பெரியவர்களே, இரண்டு திருகங்கள் கூட பொறுமதியற்ற ஒரு போர்வையை, ஒரு பொது சொத்தை தன்னுடைய சொத்தாக மாற்றிக்கொண்டார் என்பதற்காக அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாக்கப்பட்ட ஒரு ஷஹீதே சுவர்க்கம் செல்ல முடியாதென்றிருந்தால் இன்றைய நிலையை பற்றி நாம் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களது காலம் அது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பணிமனையிலே வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இரவு வேளை அந்த நேரத்தில் உமர் ரலியை சந்திப்பதற்கு மற்றொரு தோழர் வருகிறார். உமர் ரலியை சந்திக்க வந்த அந்த தோழர் நேரடியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது அலுவலகத்திற்குள் நுழைந்து விடுகிறார். இப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த மனிதனை கண்டதும் அங்கே பற்றிக் கொண்டிருந்த எரிந்து கொண்டிருந்த விளக்கை அணைத்து விடுகிறார்கள். விளக்கை அணைத்துவிட்டு இன்னுமொரு விளக்கை அந்த இடத்திலே எரிய வைக்கின்றார்கள். வந்தவர் இதனை அவதானித்துக் கொண்டிருக்கிறார். மிகவும் ஆச்சரியப்படுகிறார். கேட்டுகிறார் அமீருல் முஃமினீன் உமர் ரலி அவர்களே, நான் வருகின்ற போது ஒரு விளக்கு இந்த இடத்தில் இருந்து கொண்டிருந்தது. என்னை கண்டதும் அந்த விளக்கை நீங்கள் அணைத்து விட்டு மற்றொரு விளக்கை எரித்து வைத்திருக்கின்றீர்களே, என்ன காரணம்? உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், சகோதரரே, நீ வருவதற்கு முன்னர் நான் இந்த இடத்தில் அரசாங்கத்தின் வேலையில் ஈடுபட்டிருந்தேன். அரசாங்கத்தின் வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய எனக்கு அரசாங்கம் ஒரு விளக்கை தந்தது. அந்த விளக்கிலே நான் கருமையை நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். நீ தற்போது என்னை சந்திக்க வந்திருக்கிறாய். நீயும் நானும் இந்த இடத்தில் பேசிக்கொள்வது அரசாங்க விடயம் அல்ல, இது எமது சொந்த விடயம். எமது சொந்த விடயத்தை பாவிப்பதற்கு பேசுவதற்கு அரசாங்கத்தின் நிதியிலிருந்து எண்ணெய் ஊற்றப்பட்ட விளக்கை நான் எரிக்க முடியாது. அதற்காக வந்து என்னுடைய சொந்த படத்திலே இருந்து எண்ணெய் ஊற்றப்பட்ட விளக்கை நான் இந்த இடத்தில் ஏற்றி வைத்திருக்கின்றேன் என உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லித் தந்தார்கள் என்றிருந்தால் நாம் ஒவ்வொருவரும் சிந்தனை செய்ய வேண்டும். இன்று எம்மை நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொது சொத்துக்கள் எப்படி இருக்கிறது? இவைகளுக்கு நாளைய மறுமையில் நாம் அல்லாஹுடம் எப்படி பதில் சொல்லப் போகிறோம்? இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பற்றி கூறுகின்ற போதெல்லாம் எப்படியானவர்களை பற்றி நபி அவர்கள் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறினார்கள், இப்படியாக பொது சொத்தின் காரணமாக இருக்கக்கூடிய நல்லவர்களை பார்த்துத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறிய வரலாறுகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பெரியவர்களே, இதே போன்றுதான் இஸ்லாம் எமக்கு போதிக்கக்கூடிய மற்றொரு ஹராமான பொருளுக்கள் முறைதான் லஞ்சம். லஞ்சம் என்பது இன்று அதிகமாக பெருகி இருக்கிறது. சில ஊழியர்களது ஊதியத்தை விட லஞ்சம் என்பது அவர்களுக்கு கூடுதலான வருமானமாகிவிட்டது. இன்னும் பல அடிமட்ட ஊழியர்கள் பலர் லஞ்சத்தின் மூலம் கெட்டுப்போய் கிடக்கின்றனர். லஞ்சம் கொடுத்தவனுடைய வேலை முன்னிலைப்படுத்தப்படுகிறது, லஞ்சம் கொடுக்காதவன் பிற்படுத்தப்படுகிறான். எமக்கு பொருத்தமான ஒரு தொழிலை பெற்றுக்கொள்வதென்றால் கூட லஞ்சம் கொடுத்துத்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? லஞ்சம் கொடுப்பவனையும் லஞ்சம் எடுப்பவனையும் அல்லாஹ் சபிப்பானாக. லஞ்சம் கொடுப்பவனையும் லஞ்சம் எடுப்பவனையும் அல்லாஹ் சபிக்கட்டும். பெரியவர்களே, ஷைத்தான் அல்லாஹுவின் லைலத்தை பெற்றுக் கொண்டவன், ஃபிரௌன் அல்லாஹுவின் லைலத்தை பெற்றுக் கொண்டவன். இப்படியானவர்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? லஞ்சம் கொடுப்பவனையும் லஞ்சம் எடுப்பவனையும் அல்லாஹ் சபிக்கட்டும். அவர்கள் அல்லாஹுடைய லயனத்திற்கு சொந்தக்காரர்கள். ஆக அன்பார்ந்த பெரியவர்களே, இந்த வகையில் இஸ்லாம் எம் ஒவ்வொருவருக்கும் ஹலாலான உழைப்பைத்தான் எம் ஒவ்வொருவருக்கும் ஊக்கமளித்துக் கொண்டிருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஹராத்தை உண்டு வளர்ந்த எந்த ஒரு சதை துண்டும் சுவர்க்கம் நுழைந்து விட முடியாது. லா யதுகுலுல் ஜன்னத லஹ்முன் நபத மினஸ் ஸுஹ். ஹராத்தின் மூலம் வளர்ந்த எந்த ஒரு சதை துண்டும் சுவர்க்கம் நுழைந்து விட மாட்டாது. ஹராத்தை உண்டு வளர்ந்த சதை துண்டு செல்வதற்கு பொருத்தமான இடம் நரகமேயேதான். பெரியவர்களே, இன்று நாம் எங்களது பிள்ளைகளுக்கு அன்பாக வாங்கிக் கொடுக்கின்றோம், அழகாக அவர்களுக்கு உடைகளையும் உணவுகளையும் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களது சம்பாத்தியம் எங்களது உழைப்பு ஹராமான முறையில் பெற்றுக்கொண்ட உழைப்பாக இருந்தால் அந்த பிள்ளையை நாம் நரகத்திற்குரிய பிள்ளையாக மாற்றிக் கொண்டிருக்கின்றோம். ஹராமான உழைப்பின் மூலம் அந்த பிள்ளைக்கு உணவு கொடுத்து ஹராத்தை அந்த பிள்ளையினுடைய உடம்பில் நாம் வளர்த்து விடுவோம் என்றிருந்தால் அந்த பிள்ளையை நாம் நரகத்திற்குரிய உறகாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பதனை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் ஒரு ஆடையை 10 திர்ஹமுக்கு வாங்கி அதில் 9 திர்ஹம் ஹலாலான உழைப்பும் 1 திர்ஹம் ஹராமான உழைப்பும் இருக்கும் என்றால் அந்த ஆடையை அவர் அணிந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவரது நல்ல அமல்களை ஏற்றுக்கொள்வதே இல்லை என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். ஆக அன்பார்ந்த பெரியவர்களே, அருமையான சகோதரர்களே, இஸ்லாம் இந்த அளவுக்கு ஹராமான சம்பாத்திய முறைகளை எம் ஒவ்வொருவருக்கும் தூரமாக்குகிறது. எம்மில் எவரிடத்திலாவது ஹராமான பொருட்கள் எஞ்சி இருந்தால் மிக மிக வேகமாக சென்று அவைகளிலே இருந்து நாம் விடுவித்துக் கொள்ள வேண்டும். எனவே நாளைய மறுமையில் அல்லாஹ் எம் ஒவ்வொருவரிடமும் கேள்வி கணக்கு கேட்பார். நான்கு விடயங்களை பற்றி கேள்வி கணக்கு கேட்டு அதற்கு நாம் ஒழுங்கான பதிலை சொல்லாதவரை எங்களது கால்களை நாம் அங்கே நகர்த்த முடியாது. அப்படி இறைவன் நாளை எம்மிடம் கேட்கக்கூடிய கேள்விகள் ஒன்றுதான், நீர் எவ்வாறு சம்பாதித்தாய், ஹலாலான முறையில் சம்பாதித்தாயா ஹராமான முறையில் சம்பாதித்தாயா என்ற கேள்வியும் அல்லாஹ் எம்மிடத்தில் கேட்க இருக்கின்றான். ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் நாம் ஹராமான முறையில் பொருளுக்குவோம் என்றிருந்தால், மக்களை அபகரித்து அவர்களை ஏமாற்றி நாம் சம்பாதிப்போம் என்றிருந்தால், அவைகளுக்கு பகரமாக நாளை நமது நன்மைகளை அந்த மக்களுக்கு அள்ளிக் கொடுக்க வேண்டி ஏற்பட்டுவிடலாம். எனவே அவைகளிலே இருந்து நாம் ஒவ்வொருவரும் முடிவு பெற்றுக் கொள்வோமாக. யாவா எங்கள் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யாவா நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நாங்கள் மரணிக்கின்ற போது புனித கனிமா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கனிமாவோடு மரணிக்க தௌஃபீக் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.